السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون وإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون
ரமலான் மாதம் நிறைவடைந்து கொண்டிருக்கிறது. இன்று சில இடங்களில் கடைசி நோன்பாக இருக்கலாம், சில இடங்களில் நாளை கடைசி நோன்பாக இருக்கும். இவ்வாறு அல்லாஹ்வுடைய கூற்றிற்கு ஏற்ப எண்ணப்பட்ட சில நாட்கள் கழிந்துவிட்டன. நம்மில் பெரும்பாலார் இந்த நாட்களிலிருந்து பயன்பெற்றிருப்பார்கள். சிலருக்கு இந்த நாட்களில் புதிய அனுபவங்கள் கிடைத்திருக்கும். இப்போது இந்த அருள்கள், ஆன்மீக அனுபவங்கள் நமது வாழ்வின் அங்கமாக வேண்டும் என்பதே நமது துவாவும் முயற்சியுமாக இருக்க வேண்டும். அல்லாஹின் பக்கம் எடுத்து வைக்கப்படுகிற நமது அடி இவ்விடத்திலேயே நின்றுவிடக்கூடாது. மாறாக நிரந்தரமாக முன்னேறிக் கொண்டிருக்கக்கூடிய அடியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியும் எண்ணற்ற அருட்களை அருகில் கொண்டு வருகிற அடியாக இருக்க வேண்டும். இன்று ரமலானின் கடைசி ஜும்மாவாகும். நம்மில் பெரும்பாலார் அல்லாஹின் அருளால் மிகவும் பேணுதலுடன் ஜும்மா தொழுபவர்கள்தான். ஆனால் நம்மில் சிலர் கடைசி ஜும்மாவிற்கு மிகவும் முக்கியத்துவம் தருபவர்களாக இருக்கின்றனர். உலகில் அல்லாஹின் அருளால் ஜமாத் பரவிவிட்டது. பல்வேறு பிரிவை சார்ந்த மக்கள் ஜமாத்தில் இணைகின்றனர். பழைய தர்பியத்தின் தாக்கம் கூட அவர்களிடம் இருக்கும். சிலர் பொதுவாக வருடம் முழுவதும் ஜும்மாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவதில்லை. ஆனால் ரமலானின் கடைசி ஜும்மாவிற்கு மிகவும் முக்கியத்துவம் தருகின்றனர். முஸ்லிம்களிடம் நிலவுகின்ற பொதுவான பழக்கத்தின் காரணத்தால் ஜும்மத்துல் விதா என்ற பெயரில், அதாவது விடை கொடுக்கும் ஜும்மா என்ற பெயரில், முஸ்லிம்களிடம் பரவலாக பிரபல்யமாகியுள்ள இந்த ரமலானின் கடைசி ஜும்மாவில் கலந்து கொள்வதன் மூலம் கடந்த வருடத்தின் அனைத்து தீமைகள் மற்றும் பலகீனங்களிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும். முழு வருடத்தின் இபாதத்துகளின் கடமையும் கூட இந்த ஜும்மாவில் கலந்து கொள்வதன் மூலம் நிறைவேறிவிடும் என்று கருதுகின்றனர். இத்தகையோர் ஒரு சிலரே ஆயினும் அவர்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த ஜும்மாவில் கலந்து கொள்வதால் மட்டும் நமது வாழ்வின் நோக்கம் நிறைவேறாது. அல்லாஹ்வின் வார்த்தைகளில் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல்களில் இருந்து நிரூபணமாவதாவது, ரமலானின் கடைசி ஜும்மாவை தொழுவதால் மட்டும் அது மட்டுமே ஈடேற்றத்திற்கு காரணமாகிவிடாது. எனவே மனிதன் ஈடேற்றம் பெற விரும்பினால் இதில் கலந்து கொள்வதால் உலகமும் மறுமையும் கிடைத்துவிடும் என்பதல்ல. எனவே நமது இளைஞர்களுக்கும் ஜும்மா தொழுவதில் நம்மில் சோம்பல் காட்டுபவர்களுக்கும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாவது, அஹ்மதி அல்லாதவரிடம் ஜும்மத்துல் விதா பற்றிய ஒரு கற்பனை இருந்தால் இருக்கட்டும், அஹ்மதியா ஜமாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலுடைய போதனைக்கு ஏற்ப ஜும்மத்துல் விதா குறித்து எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை, இருக்கவும் கூடாது. ஆம், இன்று ஜும்மாவில் கவனமான முறையில் கலந்து கொள்பவர்களின் உள்ளத்தில் இவ்வாறு நான் ஜும்மாவில் கலந்து கொள்வதில் ஏற்பட்டிருந்த எனது பலகீனங்களை இன்றோடு விட்டுவிடுவேன், வருங்காலத்தில் ஜும்மாவில் மிக பேணுதலுடன் கலந்து கொள்வேன் என்ற எண்ணம் இருக்குமென்றால் நிச்சயமாக இந்த ஜும்மாவுக்கு முக்கியத்துவம் இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த நாளுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அந்த ஜும்மா மட்டும் அம்மனிதருக்கு அருளுக்குரியதாக இருக்காது, மாறாக அந்த தூய மாற்றத்தின் காரணத்தால், தூய மாற்றம் அம்மனிதரிடம் ஏற்பட்ட அந்த வினாடி, அதாவது நான் அல்லாஹ்வின் கட்டளைக்கு முக்கியத்துவம் தருவேன், அதில் நிலைத்து நிற்பேன் என்ற எண்ணம் ஏற்பட்ட அந்த வினாடி அல்லது நாள் அம்மனிதருக்கு ஒரு லைலத்துல் கத்ர் ஆகிவிடுகிறது. அந்த நாள் அல்லது அந்த நொடி அவருக்கு லைலத்துல் கத்ர் ஆகிவிடுகிறது. ஓர் இருள் நிறைந்த இரவுக்கு பிறகு ஆன்மீக வெளிச்சத்திற்கான ஏற்பாடு உருவாகிவிடுகிறது. நான் கடந்த ஹுத்பாவில் கூறியது போன்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், மனிதனுக்கு ஒரு லைலத்துல் கத்ர் அவன் தூய்மையடையக்கூடிய நேரமாகும். அதாவது அம்மனிதர் தமக்குள் ஒரு தூய மாற்றத்தை உருவாக்கி அல்லாஹின் முன் குனிகிறார், அவனது கட்டளைகளை அமல் செய்வதற்காக உறுதி எடுக்கிறார், அதில் நிலைத்து நிற்கிறார். ஜும்மாவின் முக்கியத்துவம் குறித்து அல்லா தாலா என்ன வழிகாட்டல் வழங்கியுள்ளான் நான் ஓதிய முதல் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, ஜும்மா நாளின் ஒரு பகுதியில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை ஜிக்ர் செய்வதற்காக விரையுங்கள், உங்கள் வியாபாரங்களை விட்டுவிடுங்கள், நீங்கள் அறிந்திருந்தால் இது உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். பிறகு அடுத்த வசனத்தில் கூறுகிறான், நீங்கள் தொழுது முடித்துவிட்டால் அல்லாஹின் அருளை தேடும் பொருட்டு பூமியில் பரவி செல்லுங்கள், அல்லாஹுவை அதிகமாக ஜிக்ர் செய்யுங்கள், நினைவு கூறுங்கள், அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். ஆகவே அல்லா தாலா எல்லா உலகியல் வேலைகளையும் விட்டுவிட்டு ஜும்மா கோருவதையும் உள்ளத்தில் இறை அச்சத்தை உருவாக்குவதையும் குறித்து கவனமூட்டியுள்ளான் என்பது தெளிவாகிறது. அல்லா தாலா இந்த வசனத்தில் ரமலானின் ஜும்மா, ரமலானின் கடைசி ஜும்மா ஆகியவற்றில் கலந்து கொள்வது பற்றி வழிகாட்டல் வழங்கவில்லை. மாறாக எந்த குறிப்பான சுட்டிக்காட்டலும் இன்றி ஜும்மா தொழுகையின் முக்கியத்துவம் குறித்து கவனமூட்டியுள்ளான். கூறுகின்றான், ஒவ்வொரு ஜும்மாவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்கள் என்றால், நீங்கள் ஈமான் கொண்டிருப்பதாக வாதிப்பீர்கள் என்றால், பிறகு ஜும்மாவின் சிறப்பான நாள் உங்களுக்கு சாதாரண நாட்களை விட பெரியது. அந்த நாள் குறிப்பாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக சிறப்பாக்கப்பட்டுள்ளது. அதில் உங்கள் தொழில், வர்த்தகங்கள், வேலைகளை விட்டுவிட்டு கலந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களே என்று கூறியதன் பக்கம் கவனமூட்டியுள்ளான். ஈமான் கொள்வதற்கு மிக முக்கிய நிபந்தனை ஜும்மாவை பேணுவதாகும். முக்கிய நிபந்தனை ஒவ்வொரு ஜும்மாவிலும் கலந்து கொள்வதாகும். ஆகவே எந்த காரணமும் இல்லாமல் கலந்து கொள்ளாமல் இருப்பவர் தமது ஈமானிய நிலை குறித்து கவலைப்பட வேண்டும். அதுபோன்று ஜும்மாவிற்கு தாமதமாக வருபவர்களும் யோசிக்க வேண்டும். தமது வேலைகளை ஒதுக்கும் போது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் ஒதுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் ஜும்மாவிற்காக அழைக்கப்பட்டால் ஜும்மாவுக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஜும்மா ஒரு மணிக்கு ஆரம்பமாகும் அல்லது பல்வேறு பகுதியில் அதற்கான நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இங்கு குறிப்பாக ஐரோப்பாவில் பிரயாணத்தின் கால அளவையும் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப ஆயத்தம் செய்ய வேண்டும். இந்த நாடுகளில் டிராபிக் மற்றும் பார்க்கிங் போன்றவற்றையும் இதுபோன்ற சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, அவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக ரஷ்ஷாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை கவனத்தில் வைக்க வேண்டும். ஆகவே ஜும்மா நாளில் இந்த எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு மேலும் நேரத்தை கணித்து கிளம்ப வேண்டும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவிற்காக முதலில் வருபவரை பெரும் நற்பலன் பெற்றவர் என்று கூறியுள்ளார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜும்மா நாளில் பள்ளியின் ஒவ்வொரு வாசலிலும் மலக்குகள் நிற்பார்கள். மஸ்ஜிதுக்கு முதலில் வருபவர் முதலாவது என்று எழுதிக்கொள்ளப்படுவார். இவ்வாறு மலக்குகள் மஸ்ஜிதுக்கு வருபவரின் பட்டியலை தயார் செய்து கொண்டே இருக்கின்றனர். எதுவரை என்றால், இமாம் தமது ஹொத்பாவை முடித்ததும் மலக்குகள் தமது பதிவேட்டை மூடிவிடுகின்றனர். எனவே வருகிற ஒவ்வொருவருக்கும் பள்ளிக்கு வந்து அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதற்கு ஜும்மா நாளன்று சிறப்பான நற்கூலி உள்ளது. இமாமை எதிர்பார்த்து இருப்பதிலும் மேலும் ஹொத்பாவின் போதும் இந்த நற்கூலியிலிருந்து பங்கு பெறுகின்றனர். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்கு முக்கியத்துவம் தராதவர்களை மிகவும் எச்சரித்தார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் வேண்டுமென்றே மூன்று ஜும்மாவை விட்டுவிட்டால் அல்லாஹ் தஆலா அவரது உள்ளத்தில் முத்திரையிட்டு விடுகிறான். ஆகவே நாம் இதன் முக்கியத்துவத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனில் அல்லாஹ்வோ அல்லது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ரமலானின் கடைசி ஜும்மாதான் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எங்கும் கூறவில்லை. மாறாக எல்லா ஜும்மாவையுமே முக்கியத்துவம் வாய்ந்தது என்றே கூறியுள்ளார்கள். ஒரு ஹதீஸில் உள்ளது, ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முஸ்லீம்களே, ஜும்மாவின் நாளை இறைவன் உங்களுக்கு பெருநாளாக்கியுள்ளான். எனவே அந்நாளில் நீங்கள் நல்ல பேணுதலுடன் குளித்து அதற்காக தயாராகுங்கள். ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் இந்த முக்கியத்துவம் உண்டு. அதற்காக நீங்கள் கவனத்துடன் பேணுதல் செய்ய வேண்டும். எல்லா வேலைகளையும் விட்டுவிட வேண்டும். எல்லா தொழில்களிலிருந்தும் விடுப்பெடுத்து விட வேண்டும். மேலும் பள்ளிக்கு ஜும்மாவிற்கு செல்ல வேண்டும். ஹதீஸிலிருந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது, ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவாக இதன் முக்கியத்துவத்தை கூறியுள்ளார்கள். ஒரு மோமீனுடைய ஈமானிய தரத்தை உயர்த்த ஒவ்வொரு மோமீனுக்கும் ஜும்மா தொழுகை ஃபரலாகும் என்று ஹதீஸின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்ல, இதன் எதிரிடை அம்சங்களையும் எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளார்கள். வேண்டுமென்றே ஜும்மாவை விட்டுவிடுபவரின் உள்ளம் நன்மைகள் செய்வதை விட்டும் முற்றிலுமாக அடைபட்டு விடுகிறது. ஆகவே இது மிகவும் அஞ்சத்தக்க இடமாகும். அசட்டை காட்டுபவர்கள் தம்மை ஆய்வு செய்ய வேண்டும். எந்த காரணமும் இல்லாமல் சோம்பல் காட்டுவதை விட்டுவிட வேண்டும். இஸ்லாம் பலவந்தப்படுத்துவதில்லை. இஸ்லாம் எல்லாம் அடங்கிய மார்க்கமாகும். இதில் வெறும் கடுமையும் எச்சரிக்கையும் மட்டும் இல்லை. நீங்கள் ஜும்மாவுக்கு வரவில்லை என்றால் என்று அச்சமூட்ட மட்டும் செய்யவில்லை. நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், அனுமதிக்குட்பட்ட காரணம் என்றால் சரி, அனுமதிக்கப்பட்ட காரணம் இல்லாமல் ஒருவர் வரவில்லை எனில் பிடிக்கப்படுவார். அனுமதிக்கப்பட்ட காரணமின்றி ஜும்மாவை விடுவது தடுக்கப்பட்டதாகும். அந்த அனுமதிக்கப்பட்ட காரணங்களையும் கூட ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் ஜும்மாவை விட அனுமதி உண்டென்று தெளிவாக்கிவிட்டார்கள். அன்னார் கூறினார்கள், ஒவ்வொரு மனிதரும் ஜமாத்துடன் சேர்ந்து ஜும்மா தொழுவது கடமையாகும். நான்கு வகையினரை தவிர விலக்கு அளிக்கப்பட்ட நால்வர் யாரென்றால், ஒன்று அடிமை, இரண்டு பெண்கள், மூன்று குழந்தைகள், நான்கு நோயாளிகள் ஆவர். இதுவே இஸ்லாத்தின் அழகிய போதனை. நிர்பந்தத்திற்கு உள்ளானவர்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட காரணங்களை உடையவர்கள், அதாவது அடிமை, பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள் போன்றோர் ஜும்மாவிற்கு வரவில்லை என்றால் அவர்களின் உள்ளங்களும் கூட கருமையாகிவிடும் என்பதன்று. இவர்கள் விலக்கு அளிக்கப்பட்டவர்கள். இத்தகையோரின் உள்ளங்களிலும் கூட முத்திரையிடப்படும் என்று கூறப்படவில்லை. பெண்கள் வந்தால் நல்லது. ஜும்மா தவிர ஐந்து வேளை தொழுகைகள் ஆகியவற்றை பள்ளிக்கு வந்து நிறைவேற்றுவது ஆண்களுக்கு மட்டும் ஃபர்லாகும். பெண்களும் கண்டிப்பாக பள்ளிக்கு வந்தே ஆக வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் ஜும்மாவிற்கு பெண்கள் வந்தால் நல்லது, வரவில்லை என்றால் எவ்வித குற்றமும் இல்லை. ஆனால் சில பெண்கள் வருகின்றனர், அவர்களுக்கு சிறு குழந்தைகள் இருக்கின்றன, அவை சில வேளை தொல்லை கொடுக்கின்றன. இன்னும் சில பெண்களுக்கு வீட்டு வேலைகள் இருக்கும், எனவே அவர்கள் வீட்டில் இருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறு குழந்தைகளை உடைய பெண்கள் வரவும் வேண்டாம், அவர்களுக்கு வருவது எளிதாகவே இருந்தாலும் சரியே. ஏனெனில் குழந்தைகளின் காரணத்தால் சில வேளைகளில் மற்ற தொழுகையாளிகளின் தொழுகைகள் மற்றும் ஹொத்பாவுக்கும் குந்தகம் விளைகிறது. ஈது தொழுகைக்கு வருவது மட்டும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஃபர்லாகும். தொழாவிட்டாலும் கூட ஹொத்பா கேட்க வேண்டும். அதுபோன்று அடிமைகள், இவர்கள் எஜமானர்களின் கைகளால் நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இக்காலத்தில் எந்த அடிமையும் இல்லை. முற்காலத்தில் இருந்த அடிமைகளின் நடைமுறை இக்காலத்தில் இல்லை. இக்காலத்தில் வேலை செய்பவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அடிமைகளின் வகுப்பில் வரமாட்டார்கள். எனவே அவர்களும் இந்த விதிவிலக்கின் காரணத்தினால் தம்மையும் அடிமைகளின் வகுப்பில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அதிகபட்சமான நிர்பந்தம் இருந்தால் ஒழிய, அல்லது உரிமையாளர் மிகவும் கடுமையானவராக இருந்து விடுப்பு தரமாட்டார் எனில், அவருக்கு வருமானத்திற்கு வேறு வழியும் இல்லை எனில், வறுமை பஞ்சம் பசியில் மாட்டும் அபாயம் இருக்கிறது எனில், இந்நிலையில் அவருக்கு விதிவிலக்கு உண்டு. இது மிகவும் நிர்பந்தத்திற்கு உள்ளான நிலையாகும். நிர்பந்தத்திற்கு உள்ளான நிலையில் விலக்கப்பட்டதும் கூட அனுமதிக்கப்பட்டதாகிவிடுகிறது. இந்த நிர்பந்தத்துக்குட்பட்ட நிலையும் கூட பொதுவாக இருப்பதில்லை. உரிமையாளருக்கு உணர்வூட்டப்பட்டால் அவர் கிறித்தவராகவே இருப்பினும் கொஞ்சமாவது அல்லது ஒரு ஜும்மா விட்டு ஒரு ஜும்மாவுக்காவது செல்வதற்கு அனுமதி வழங்கி விடுவார்கள். இன்னும் சொல்வதாயின் அதுபோன்று பல அகமதிகளிடம் கூறியுள்ளார்கள், ஜும்மாவிற்கு விடுப்பு கிடைக்காத காரணத்தினால் தன்னுடைய வேலையை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அல்லா தாலா அதனை விட சிறந்த ஏற்பாட்டை செய்துவிட்டான். நாம் ஜும்மாவிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதனை கவனத்தில் கொண்டால் பிறகு சில கடுமையான நிலைகளில் ஜும்மா கிடைக்காமல் போகிறது என்றால் துவாவும் செய்து வந்தால் வேதனை மிக்க உள்ளத்துடன் செய்யப்படும் துவாக்களை அல்லா தலா ஏற்றுக்கொண்டவாறு ஏற்பாடும் செய்து விடுகிறான், எளிமையையும் ஏற்படுத்தி விடுகிறான். அதுபோன்று சிறு குழந்தைகளையும் ஜும்மாவுக்கு கொண்டு வரக்கூடாது. இதனால் நான் கூறியது போன்ற பிற தொழுகையாளிகளுக்கும் டிஸ்டர்ப் ஆகிவிடுகிறது. பெண்களை பற்றி கொண்டு வர வேண்டாம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். சில ஆண்கள் குழந்தைகளை எடுத்து வருகின்றனர், அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறகு எடுத்து வந்தால் குழந்தை பகுதியில் விட வேண்டும் அல்லது தாமே குழந்தைகளுடன் சென்று அமர வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இந்த நான்கு விதிவிலக்குகளை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். இவர்களை தவிர ஒவ்வொருவரும் ஜும்மா தொழுகைக்கு வருவது ஃபர்லாகும். ஜும்மாவுடைய நாளுக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்வது ஃபர்லாகும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியானதும் முழுமையானதும் முழுமையாக்கக்கூடியதுமான ஷரியத்தை கொண்டு வந்தார்கள். அடியார்களை அல்லாஹுடன் இணைக்கின்ற போதனையை கொண்டு வந்தார்கள். அன்னார் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களை மிக உயர்ந்த தகுதியில் பார்க்க விரும்பினார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மனிதன் பாவங்களில் இருந்து தப்ப முயற்சிக்க வேண்டும், எவ்வாறு இறைவனது நெருக்கத்தை பெற வேண்டும், எவ்வாறு தனது நன்மைகளை நிரந்தரமாக்க வேண்டும், எவ்வாறு தனது பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு வழிமுறைகளில் இதன் பக்கம் கவனம் ஊட்டியுள்ளார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஐந்து வேளை தொழுகைகள் ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மா வரை, ரமலான் அடுத்த ரமலான் வரை உள்ள பாபங்களுக்கு பரிகாரமாகிவிடுகின்றது. மனிதன் பெரும் பாபங்களிலிருந்து விலகி இருக்கும் வரை. இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக காட்டிய வழிகாட்டல். இவை பாபத்திலிருந்து தப்பிக்க செய்வதுடன் ஈடேற்றத்திற்கும் வழி ஏற்படுத்துகிறது. அது மட்டுமின்றி ஆன்மீகத்திலும் வளரச் செய்கிறது. எவர் உண்மையான முறையில் ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகையை பற்றி யோசிப்பாரோ அவர் ஒரு பாவியாக, அநீதி இழைப்பவராக, பிறரது உரிமையை பறிப்பவராக இருந்து கொண்டு நான் அடுத்த தொழுகைக்கு போக வேண்டும், அடுத்த தொழுகைக்கு தயாராக வேண்டும் என்று கவலைப்பட மாட்டார். தொழுதுவிட்டு வந்த பிறகு மீண்டும் பாவத்தில் மூழ்கிவிடுவதும், மக்களின் உரிமைகளை பறிப்பதும், பிறர் மீது அநீதி இழைப்பதுமாக ஒருவர் இருப்பார் என்றால் அவரது தொழுகையும் தொழுகையாக இருக்காது. அத்தகையவர் பெரும் பாவம் செய்தவராகிவிடுகிறார். உரிமையை பறிப்பவராக ஒருவர் இருக்கிறார் எனில் அவரது தொழுகை இறைவனுக்காக இருக்கவில்லை, தனது பாவங்களை கண்முன் நிறுத்தியவாறு இருக்கவில்லை என்றால் அத்தகைய தொழுகையாளியின் தொழுகை அவரது அழிவுக்கே காரணமாகிவிடுகிறது. திருக்குறானுக்கு ஏற்ப அது அவரது முகத்தில் வீசப்படுகிறது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்து வேளை தொழுகை என்று கூறி ஐந்து வேளை தொழுகைகளும் உங்களுக்கு ஃபர்லாகும் என்று கவனம் ஊட்டினார்கள். அவற்றை அல்லா தாலா கூறிய எல்லா நிபந்தனைகளுடனும் சேர்த்து தொழுவது அவர் மீது ஃபர்லாகும். அதுபோன்று ஜும்மாவின் பக்கமும் கவனம் ஊட்டினார்கள். ஜும்மாவில் கலந்து கொண்டு அதன் பர்க்கத்துகள், இமாமின் ஹுத்பா ஆகியவை மூலம் உங்களுக்குள் உருவான நன்மைக்கான உணர்வை அடுத்த ஜும்மா வரை நிலைநிறுத்த வேண்டும். கூறப்பட்ட விஷயங்களை அமல் செய்ய முயற்சிக்க வேண்டும். இது நடந்தால் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா உங்களை தீமைகளிலிருந்து விடுதலை செய்விக்கும். உங்கள் பாபத்திற்கான மன்னிப்புக்கு ஏற்பாடு செய்யும். இங்கும் கூட ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை என்று கூறி ஒவ்வொரு ஜும்மாவின் கட்டாயத்தன்மை மற்றும் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்திவிட்டார்கள். இதுபோன்று ரமலானின் முக்கியத்துவத்தையும் கூறியுள்ளார்கள். நன்மையின் பக்கம் நிலைநிற்பது, தொடர்ந்து நிற்பது மனிதனை பாபத்திலிருந்து பாதுகாக்கிறது. எனவே தொழுகையின் உரிமைகளை நிறைவேற்றுவதும் அவசியமாகும். ஜும்மாவை ஒழுங்காக நிறைவேற்றுவதும் அவசியமாகும். ரமலானில் இருந்தும் அதன் நிபந்தனைகளுடன் சேர்த்து அருளை பெறுவதும் பாபங்களுக்கு பரிகாரமாகிவிடுகிறது, நன்மைகளில் வளரச் செய்கிறது. இந்த நிபந்தனைகளை அல்லாஹ் ரமலானின் நோன்புகளில் வைத்துள்ளான். உண்மையான தக்வாவின்படி நடப்பதாயின் இவற்றை எவ்வாறிருப்பினும் பேண வேண்டும். இறைவனது நெருக்கத்தை பெற வேண்டும் எனில் இவற்றை பேண வேண்டும். பாவ மன்னிப்பிற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் எனில் அல்லாஹ் தாலா வழியை கூறிவிட்டான், அதற்கேற்ப அமல் செய்ய வேண்டும். இவற்றிற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு தினசரி செயல் திட்டமும் தந்துள்ளான், ஒரு வாராந்திர செயல் திட்டமும் தந்துள்ளான், ஒரு வருடாந்திர செயல் திட்டமும் தந்துள்ளான். அவை மனிதனின் ஆன்மீக சீர்திருத்தத்திற்கு அவசியமாகும். இந்த படித்தரங்களை கடந்து எவர் முன்னேறுவாரோ அவர் இறைவனது மன்னிப்பை பெறுபவராவார். ஆகவே ஜும்மாவின் முக்கியத்துவம் மிகவும் வெட்ட வெளிச்சமாக தெளிவாகிவிட்டது. வருடத்திற்கு பிறகு ஆன்மீக முன்னேற்றத்திற்கான திட்டத்தில் இறைவன் ரமலான் மாதத்தை வைத்துள்ளான். ரமலானில் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஜும்மா தொழுமாறு ஜும்மத்துல் விதாவை வைக்கவில்லை. ஜும்மாவின் பரக்கத்திலிருந்து அருள் பெறுவதற்காக ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு 7 நாள்களுக்கு பிறகும் வரக்கூடிய ஜும்மாவையே முக்கியமான மன்னிப்பிற்கான வழியாக கூறியுள்ளார்கள். ஆகவே ஒவ்வொரு வரக்கூடிய ஜும்மாவும் நம்மை பொறுத்தவரை சாட்சி கூறுவதாக அமைய வேண்டும். அல்லாஹ்வின் பயத்துடன் இவர் இந்நாளை கழித்தார். இறைவனை கோபப்படுத்தக்கூடிய எந்த அமலும் செய்யவில்லை, அல்லது இறைவனது கோபத்திற்கு காரணமாக அமையக்கூடிய எந்த ஒரு அமலையும் வேண்டுமென்றே செய்யவில்லை என்று சாட்சி கூற வேண்டும். பிறகு அல்லாஹ் தாலா சிறு சிறு தவறுகளை குறைகளை மன்னித்து விடுகிறான். ஒவ்வொரு ஜும்மாவும் பொதுவாகவே இந்த அடியான் பயந்து பயந்து பகலை கழிக்க முயன்றார் என்று அல்லாஹின் முன் சாட்சி கூற வேண்டும். அதுபோன்று நோன்பு இதனை இறைவனது திருப்தியை கருத்தில் கொண்டு செய்தால் அது நமது ஹக்கில் சாட்சி கூறும். இந்த நிலையே ரமலானின் நோன்பின் நிலை. இதைத்தான் பரிகாரம் என்று சொன்னார்கள். பரிகாரம் என்பதன் பொருள் இதுவே ஆகும். நமது இபாதத்துகளுக்கு சாட்சி கூறி நமக்கு மன்னிப்பு கிடைக்க காரணமாகிவிடும். பிறகு ஜும்மாவின் முக்கியத்துவம் மற்றும் அழகு குறித்து ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரிடத்தில் இவ்வாறு கூறினார்கள், நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்மாவின் நாளாகும். அந்த நாளில் அதிகமாக என் மீது தரூத் அனுப்புங்கள். அந்த நாளில் உங்கள் தரூத் என் முன் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூத் ஓதுமாறு அல்லாஹ்விடமிருந்து நிரந்தரமான கட்டளை உள்ளது. இந்த துரூதை அன்னார் முன் எடுத்து வைக்கப்படுவதும் கூட எப்போதும் தான். இது தமது வாழ்நாளில் மட்டும்தான் என்று அன்னார் கூறவில்லை. ஆகவே இது ஜும்மாவுடைய இன்னொரு தொடரும் அருளாகும். ஜுமாத்துல் விதா தான், ஜுமாத்துல் விதாவில் தான் தரூது அதாவது சலவாத் எடுத்து வைக்கப்படும் என்று எங்கும் வரவில்லை. ஜும்மத்தில் விதாவில் தான் தரூத் அதாவது சலவாத்து எடுத்து வைக்கப்படும் என்று எங்கும் வரவில்லை. மாறாக ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த அருளிலிருந்து பயன்பெறுபவர் நற்பெயர் பெற்றவராவார். இந்த துரூத் அனுப்புவருடன் சேர்ந்து அல்லாஹின் அருளுக்கு வாரிசாகின்றார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா சொல்லைத்தாலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா பார்த்த அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ஆக இதுவே ஜும்மாவின் பரக்கத்துகள். இதனை பெறுவதற்கு நம்மில் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லா தாலாவும் மிகவும் அருள் செய்பவனாவான். கூறுகின்றான், ஜும்மாவின் முக்கியத்துவத்தை முன்னிறுத்தியவாறு அதன் உரிமையை நிறைவேற்றுவீர்கள் என்றால் உங்கள் தொழில்கள் வேலைப்பழு ஆகியவற்றை ஜும்மாவிற்காக இறைவனது அருளை பெறுவதற்காக உதறிவிட்டு வருவீர்கள் என்றால் ஆன்மீக ரீதியாக முன்னேற்றத்தை பெறுபவர்கள் ஆவீர்கள். ஆனால் அதே வேளையில் பௌதீக அருள்களிலிருந்தும் விலக்கி வைக்கப்பட மாட்டீர்கள். ஜும்மா தொழுகைக்கு பிறகு உங்கள் தொழில்களுக்கு செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருள்களை தேடுங்கள். இரண்டாவது வசனத்தில் இதுதான் கூறப்பட்டுள்ளது. அல்லா தாலா உங்கள் பணிகளில் பரக்கத்தை போடுவான். ஆகவே இதுவும் இறைவனது உத்தரவாதமாகும். இறைவனது அருளால் தான் பணிகளில் பரக்கத்து அதிகமாகிறது. அவனுக்காக சிறியதொரு நேரத்தை ஜும்மா தொழுகைக்காக தியாகம் செய்வீர்கள் என்றால் தொழில்களில் பரக்கத்து ஏற்படும். அவனது அருள்களை பெறுபவர்களாவீர்கள். இறைவனுக்காக சிறிது நேரத்திற்காக உங்கள் பணிகளை நிறுத்துவீர்கள் என்றால் அல்லா தாலா எல்லா பணிகளையும் சீர்திருத்துபவன், எல்லா ஆற்றல்களுக்கும் உரிமையாளன். அவன் உங்களது உலகியல் பௌதீக நஷ்டங்களையும் சரி செய்யக்கூடியவன். அந்த தொழில்களில் பர்க்கத்தை ஏற்படுத்தி தனது அருள்களை பொழியக்கூடியவன் ஆவான். ஆக ஒரு நம்பிக்கையாளரின் உலகம் சம்பாதித்தலும் கூட அல்லாஹ்வின் அருள்களில் ஒன்றாகும் என்று அவன் கூறியிருப்பதை போன்று. அல்லாஹ் தஆலா உலகத்தை சம்பாதிப்பதை தடுக்கவில்லை, ஆனால் அதற்கென இடம், அதற்கென நேரம் என்று ஒவ்வொரு பணிக்கும் உள்ளன. அதன்படி செய்யுமாறு கவனமூட்டுகிறான். எனவே இந்த அருளை பெறுவதற்காக நீங்கள் உழைப்பும் முயற்சியும் செய்ய வேண்டும். அதனை ஜும்மா தொழுகைக்கு பிறகு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் மற்றும் அருளில் இருந்து பங்கு பெறுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த உலகியல் வேலைகள் இருந்தாலும் கூட இறைவனை மறக்கக்கூடாது. இதனையும் அல்லா தாலா கூறிவிட்டான். மாறாக அல்லாஹுடைய ஜிக்ர் கொண்டு உங்கள் நாவை நனையுங்கள். உலகியல் தொழில்களும் கூட இறைவனது விருப்பம் மற்றும் கட்டளைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். ஏமாற்றுதல், சூழ்ச்சி, பொய், சோம்பல் போன்றவை அதில் இருக்கக்கூடாது. மேற்கண்டவை உங்கள் பணிகளிலும் தொழில்களிலும் இருக்குமாயின் அப்போதும் பாவியாகி விடுவீர்கள். அல்லாஹ்வின் நினைவை மறந்தவர்களாவீர்கள். அல்லாஹ்வின் ஜிக்ர் உங்களை இத்தகைய காரியங்களிலிருந்து விலக்கி வைத்திருக்க வேண்டும். கடந்த ஹுத்பாவிலும் கூறப்பட்டது போன்று ஒவ்வொரு பணி செய்யும் பொழுதும் இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணம் வர வேண்டும். இந்த எண்ணம் வந்தால் இறைவனது சிக்கரின் உரிமையும் நிறைவேறும். நம்மீது உள்ள பொறுப்புகளையும் மனிதன் அதன் மூலம் நிறைவேற்றக்கூடியவனாவான். ஆகவே இன்றைய இந்த நாளை முக்கியமானதாக ஆக்க வேண்டும் என்றால் இந்த அடிப்படையில் முக்கியமானதாக ஆக்க முயற்சிக்க வேண்டும். இன்று அல்லது நாளை ரமலானின் இபாதத்தில் இருந்து நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள். ஆனால் ஜும்மா தொழுகையிலிருந்து ஒரு வருடத்திற்கு வெளியே போய்விட முடியாது. மாறாக அடுத்த ஜும்மா கூட இந்த ஜும்மா போன்றே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எந்த பலகீனங்கள் குறைகள் நமது இறந்த காலத்தில் இருந்தனவோ வருங்காலத்தில் அதனை அகற்ற உறுதிமொழி எடுக்க வேண்டும். இந்த சிந்தனை இருக்குமெனில் நாம் ஜும்மாவிற்கு விடை கொடுக்க மாட்டோம். மாறாக நமது தீமைகள், பலகீனங்கள், தவறுகள், சோம்பல்கள் ஆகியவற்றுக்கு விடை கொடுத்தவாறு அவற்றிலிருந்து நிரந்தரமாக தப்புவதற்கு இறைவனது அடைக்கலத்தில் வருவதற்கு முயற்சி செய்வோம். ரமலானின் பரக்கத்திலிருந்து பலன் பெறுவது இதுதான். அதாவது எந்த நன்மைகளை செய்ய நமக்கு ரமலானில் வாய்ப்பு கிடைத்ததோ அவற்றில் நாம் மேலும் அதிகரிப்பை ஏற்படுத்தினாலோ இல்லை குறைந்தபட்சம் அதில் நிலை நின்றால் நாம் அடுத்த ரமலானை வரவேற்கலாம். நாம் ஜும்மாவை வழியனுப்பிவிட்டோம் என்ற சிந்தனை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. நாம் ரமலானை விடை கொடுத்து விடுவோம் என்ற சிந்தனை கொண்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நமது இபாதத்துகளை விடை கொடுத்து விடுவோம் என்ற எண்ணமும் வரக்கூடாது. ரமலானின் போது நாம் பெற்ற இன்பத்தையும் விடை கொடுத்து விடுவோம் என்ற எண்ணம் வரக்கூடாது. இந்த சிந்தனை ஒருவரது உள்ளத்தில் உருவாகும் என்றால் அவர் தமது பிறப்பின் நோக்கத்திலிருந்து விலகிவிடுகிறார். பிறப்பின் நோக்கத்திலிருந்து விலகியவர் தக்வாவிலிருந்து விலகியவர் ஆவார். தக்வாவிலிருந்து விலகியவர் இறைவனது அருள்களை பெறுபவராக இருக்க முடியாது. நாம் ரமலானில் எதையெல்லாம் பெறுவதற்கு முயற்சி செய்திருந்தோமோ அதனை நாம் வீணாக்கியும் விட்டோம். எந்த வெற்றி மற்றும் ஜெயிப்பு குறித்து அல்லா தாலா வாக்குறுதி அளித்தானோ அதிலிருந்தும் நாம் விலக்கப்பட்டு விட்டோம். அல்லா தாலா ரமலானின் நோன்பு மற்றும் பிற கட்டளைகளை நிறைவேற்றுவதன் விளைவு தக்வா கிடைப்பது என்று கூறியுள்ளான். நோன்பு பற்றி வசனத்தில் வருகிறது. ஆகவே நாம் இன்று இதனை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை உள்ளது. நாம் இந்த விளைவை பெற்றுவிட்டோமா இல்லையா, அல்லது குறைந்தபட்சம் இந்த முயற்சியில் நாம் அடியை முன்வைத்துள்ளோமா இல்லையா? நாம் ரமலானில் பெற்றதில் உறுதியான பாதத்துடன் நின்று அதில் மேலும் முன்னேற முயற்சிப்பேன் என்று உறுதிமொழி எடுத்தோமா என்று ஆய்வு செய்ய வேண்டும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் நமக்கு தக்வா மற்றும் அதன் நுட்பமான வழிகளை குறித்து மிக விரிவாக புரிய வைத்துள்ளார்கள். அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், மீண்டும் மீண்டும் திருக்குர்ஆனை படியுங்கள். நீங்கள் தீய காரியங்களின் விபரங்களை எழுதி வாருங்கள். அதாவது திருக்குர்ஆன் எதனை தீய காரியம் என்று கூறியுள்ளதோ அதன் விபரத்தை எழுதுங்கள். பிறகு இறைவனது அருள் மற்றும் உபகாரம் மூலம் அந்த தீமைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யுங்கள். அது தக்வாவின் முதல் படித்தரமாகும். தீமைகளிலிருந்து தப்புவது தக்வாவின் முதல் படித்தரம். ஆக ரமலானின் நாட்களில் நாம் தர்சு கேட்டோம். நம்மில் பெரும்பாலார் நாமேயும் குர்ஆன் ஓத முயன்றோம், புரிய முயன்றோம். தீமையும் தெரிந்தது, நன்மையும் தெரிய வந்தது. நன்மைகளை செய்யும் படித்தரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது பிறகுதான் வருகிறது. முதலில் தக்வாவின் முதல் படித்தரம் தீமைகளை பட்டியலிட்டு அதிலிருந்து விலக முயற்சி செய்யுங்கள். இந்த தீமைகளிலிருந்து தப்பும் முயற்சி மனிதனை தக்வாவின் முதல் படித்தரத்திற்கு கொண்டு வருகிறது. கூறுகிறார்கள், நிச்சயமாக தீமைகளிலிருந்து தப்புவது சிறந்தது. இது தக்வாவின் முதல் படித்தரமும் ஆகும். ஆனால் இது நன்மையின் முதல் படித்தரம் தானே, நன்மையே அதோடு முடிந்து விடாது. அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், அவன் இந்த அளவோடு திருப்தி அடைந்து விடுவதில்லை. தீமைகளிலிருந்து விலகவும் வேண்டும், அதற்கு எதிரில் பிறகு நன்மையும் செய்யவும் வேண்டும். அதுவன்றி கலப்பற்ற தூய்மை இல்லை. நீங்கள் நன்மைகள் செய்யவில்லை என்றால் நாங்கள் தீமைகளை தவிர்த்து கொண்டு தக்வாவை பெற்றுவிட்டோம் என்று கருத வேண்டாம். அல்லாஹ் தாலாவுடைய நெருக்கம் பெற வேண்டுமெனில் நன்மைகளை செய்யாமல் முடியாது. எவ்வாறு இருப்பினும் செய்தே ஆக வேண்டும். கூறுகிறார்கள், தீமை செய்யவில்லை என்பதில் ஒருவர் இருமாந்து போய்விடுவார் என்றால் சிலருக்கு நாங்கள் தவறு செய்வதில்லை என்பதில் பெருமை காணப்படுகிறது. அத்தகையவர் அறிவற்றவர் ஆவார். இஸ்லாம் மனிதனை அந்த அளவோடு விட்டுவிடுவதில்லை, மாறாக இரு அம்சமும் முழுமைப்படுத்த வைக்க விரும்புகிறது. அதாவது தீமைகளை முற்றாக விட்டுவிடுங்கள், தமது தீமைகளை தீய காரியங்களை முழுமையான முறையில் விட்டுவிடுங்கள், நன்மைகளை முழுமையான கலப்பற்ற தன்மையுடன் செய்யுங்கள். கூறுகிறார்கள், இரு விஷயங்களும் இல்லை என்றால் ஈடேற்றம் பெற முடியாது. ஆக இந்த ரமலானும் ஜும்மாவும் நமது இபாதத்துகளும் நம்மை இதன் பக்கம் கவனம் மூட்டக்கூடியவையாக இருக்க வேண்டும். நாம் தக்வாவின் முதல் படித்தரமாகிய தீமைகளை முற்றிலுமாக விட்டுவிடுதல் நம்மிடம் ஏற்படும். அதே வேளையில் இரண்டாவது படித்தரமாகிய எல்லா நன்மைகளை முழுமையான கலப்பற்ற தூய்மையுடன் நிறைவேற்றவும் வேண்டும். அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், எனக்கு பொதுவாக தொழும் வழக்கம் ஏற்பட்டுவிட்டது என்று கூறுவது ஒரு நன்மையல்ல. தொழுகை முடிந்ததும் பள்ளியில் அமர்ந்து ஒருவர் மற்றவரை பற்றி பழிந்துரைப்பது, பேசுவது, தீமைகளை ஆரம்பித்து விடுவது அல்லது நன்மையுடன் எந்த தொடர்பும் இல்லாத விஷயங்களை பேசுவது, இவர் முதல் படித்தரத்தை கூட எட்டவில்லை. எனவே ஜும்மா நாளில் துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்ற ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் உள்ளது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஜும்மா நாளில் ஒரு நேரம் வருகிறது, அப்போது துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அது குறித்து நான் கூறிவிட்டேன். நாம் குறிப்பாக இந்த துவாவும் செய்ய வேண்டும். இந்த ரமலான் நம்மை முழுமையாக தீமைகளிலிருந்து விடுதலை பெற்று தருவதாகவும் நன்மைகளை முழுமையாக கலப்பின்மையுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு தந்தவாறு நம்மை விட்டு செல்ல வேண்டும். நாம் உண்மையான தக்வாயின்படி செல்பவராக வேண்டும். நாம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுபவராக வேண்டும். இஸ்லாமிய போதனைகளை நமது வாழ்வின் அங்கமாக்கியவாறு இந்த மார்க்கம்தான் அடியாரை உயிருள்ள இறைவனுடன் இணைக்கிறது என்று இந்த அழகிய போதனைகளை உலகிற்கும் எடுத்துக் கூற வேண்டும். இந்த மார்க்கம்தான் ஒருவர் மற்றவரின் உரிமைகளை தருவது குறித்து மிக சிறந்த முறையில் வழிகாட்டுகிறது, கவனம் மூட்டுகிறது என்று உலகிற்கு எடுத்துக் கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு அதற்கான வாய்ப்பு தருவானாக. மேலும் துவா செய்யுங்கள், துன்பத்தில் உழலும் எல்லா அகமதிகளையும் துன்பங்களிலிருந்து வெளிக்கொண்டு வருவானாக. எந்த வகையான சிக்கல்களில் மாட்டியிருந்தாலும் அதனை விட்டு அகற்றுவானாக. அதுபோன்று உம்மத்தே முஸ்லிமாவுக்கும் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டு துக்கங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர வாய்ப்பு தருவானாக. ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைக்கின்றனர், அவர்களின் கைகளை அநீதி அழைப்பதிலிருந்தல்லா தடுப்பானாக. இஸ்லாம் தனது உண்மையான மகிமையுடன் ஒவ்வொரு முஸ்லீம் நாடுகளிலிருந்தும் உலகின் முன் வெளிப்படட்டுமாக.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.